ಸ್ವೇ ಸ್ವೇ ಕರ್ಮಣ್ಯಭಿರತಃ ಸಂಸಿದ್ಧಿಂ ಲಭತೇ ನರಃ ಸ್ವಕರ್ಮ ನಿರತಃ ಸಿದ್ಧಿಂ ಯಥಾ ವಿಂದತಿ ತತ್ಕೃಣೋ. ಪಂಚಚತ್ವಾರಿಂಶ ಶ್ಲೋಕ ಅಷ್ಟಾದಶೇ ಅಧ್ಯಾಯೇ. ಅತ್ರ ಸಕಲಂ ಇದಂ ಜಗತ್ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಮಾಯಾಮಯಂ ಮಾಯಾ ಕಾರ್ಯಂ. ಎಷ್ಟು ಏತಾದೃಶ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕ ಪ್ರಪಂಚ ತರ್ತುಂ ಇಚ್ಛತಿ ಸಹ ಕಥಂ ಜೀವನಂ ನೇತವ್ಯಂ ಇತಿ ಪ್ರಶ್ನಃ ಆಗತಃ. ತದಾನೀಂ ಗುಣತ್ರಯ ವರ್ಜಿತಸ್ಯ ಪರಮಾತ್ಮನಃ ಜ್ಞಾನಂ ಏಕಮೇವ ಸಾಧನಂ ಇತ್ಯುಕ್ತಂ. ತತ್ರ ತಾದೃಶಂ ಜ್ಞಾನಂ ಕಥಂ ಭವಿಷ್ಯತಿ ಇತಿ ಸಂಶಯೇ ಸರ್ವೇ ಜನಾಃ ಪ್ರಕೃತಿತಃ ಸಂಜಾತಃ ತೇಷಾಂ ಸ್ವಭಾವತಃ ಯತ್ ಯಃ ಗುಣಃ ಜಾತಃ ತದನುಸೃತ್ಯ ತೇಷಾಂ ಜನ್ಮ ಲಬ್ಧಂ ಇತ್ಯುಕ್ತಂ. ತತ್ರ ಚತುರ್ನಾಮಪಿ ವರ್ಣಾನಾಂ ಗುಣತ್ರಯೇಣೈವ ಉತ್ಪತ್ತಿಃ ಸತ್ವಗುಣಾಧಿಕ್ಯ ಬ್ರಾಹ್ಮಣ ಜನ್ಮ ಸತ್ವಗುಣಸ್ಯ ರಜಗುಣ ಪ್ರಾಧಾನ್ಯೇ ಸತ್ವಗುಣಸ್ಯ ತಸ್ಮಾತ್ ಕಿಂಚಿತ್ ಊನೆ ಕ್ಷತ್ರಿಯ ಜನ್ಮ ಭವತಿ ರಜ ಪ್ರಧಾನ ತಮಸಃ ಕಿಂಚಿತ್ ನ್ಯೂನೆ ವೈಶ್ಯ ಜನ್ಮ ಅನಂತರಂ ಅನಂತರ ಜನ್ಮ ಶೂದ್ರ ಜನ್ಮ ತಮ ಪ್ರಧಾನೇ ಭವಿಷ್ಯತಿ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ತೇಷಾಂ ಜನ್ಮ ಭವಿಷ್ಯತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ತದನಂತರಂ ತೇಷಾಂ ಕೀದೃಶಂ ಕರ್ಮ ಭವಿಷ್ಯತಿ ಇತಿ ಸಂಶಯೇ ಜಾತೆ. ತತ್ರ ಬ್ರಾಹ್ಮಣಸ್ಯ ಶಮಃ ದಮಃ ಕ್ಷಾಂತಿಃ ಇತ್ಯಾದೀನಿ ಕರ್ಮಾಣಿ ನಿರುಕ್ತಾನಿ. ವೈಶ್ಯಸ್ಯ ಕ್ಷತ್ರಿಯಸ್ಯ ಪುನಃ ಶೌರ್ಯಂ ದಾಕ್ಷ್ಯಂ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ಈಶ್ವರ ಭಾವಃ ಇತ್ಯಾದೀನಿ ಕರ್ಮಾಣಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ತತ್ತತ್ ಗುಣಾನುಸಾರೇಣ ತೇಷಾಂ ಕರ್ಮಾಣಿ ಪ್ರಭವಂತಿ. ವೈಶ್ಯಸ್ಯ ಕೃಷಿಃ ಗೌರಕ್ಷ್ಯಂ ಇತ್ಯಾದೀನಿ ಭವಿಷ್ಯಂತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ಶೂದ್ರಸ್ಯ ಪರಿಚಾರಾತ್ಮಕಂ ಕರ್ಮ ಇತ್ಯುಕ್ತಂ. ಅಧುನಾ ದದಾತ ಯಾದೃಶಂ ತಸ್ಯ ಕರ್ಮ ಆಸೀತ್ ತದನುಸಾರೇಣ ಜನ್ಮ ಆಸೀತ್ ಜನ್ಮಾನುಸಾರೇಣ ತೇಷಾಂ ಸ್ವಭಾವಃ ಕರ್ಮಾಪಿ ಭವಿಷ್ಯತಿ ಇತಿ ಕೃತ್ವಾ ಸರ್ವೇ ಜನಾಃ ಪ್ರಕೃತಿತಃ ಜಾತಃ ಪ್ರಕೃತಿ ವಿಶಿಷ್ಟಾಃ ಇತಿ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಪರಂತು ಯಃ ಬ್ರಾಹ್ಮಣಃ ಜಾತಃ ತಸ್ಯ ಕಥಂ ಆತ್ಮತತ್ವಜ್ಞಾನಂ ಭವಿಷ್ಯತಿ ಅಥವಾ ಕಶ್ಚನ ಶೂದ್ರಃ ಜಾತಃ ತಸ್ಯ ಕಥಂ ಪುರೋಭಿವೃದ್ಧಿಃ ಭವತಿ ಯೇನ ಆತ್ಮಾನಂ ಜ್ಞಾತುಂ ಶಕ್ನೋತಿ ಅಸ್ಮಿನ್ನೇವ ಜನ್ಮನಿ ಇತಿ ಸಂಶಯಃ ಭವತಿ. ತದರ್ಥಂ ಇಮೇ ಶ್ಲೋಕಃ ಉಚ್ಯಂತೆ ಸ್ವೇ ಸ್ವೇ ಕರ್ಮಣ್ಯಭಿರತಃ ಸಂಸಿದ್ಧಿಂ ಲಭತೆ ನರಃ ಸ್ವಕರ್ಮ ನಿರತಃ ಸಿದ್ಧಿಂ ಯಥಾ ವಿಂದತಿ ತತ್ಕೃಣೋ ಇತಿ ನರಃ ಇತ್ಯುಕ್ತಂ. ಬ್ರಾಹ್ಮಣ ಕ್ಷತ್ರಿಯ ಇತ್ಯಾದಿ ರೀತಿಯ ನೋಕ್ತಂ ನರಮಾತ್ರ ಅಭಿಮಾನಿನಿ ಯಃ ಅಹಂ ನರಃ ಇತಿ ಮನುತೆ ತಸ್ಯ ಸಂಸಿದ್ಧೌ ಮಾರ್ಗಃ ಅಸ್ತಿ. ಪರಂತು ಕೀದೃಶ ಮಾರ್ಗಃ ತೇನ ಅನುಷ್ಠಾತವ್ಯಃ ಯಃ ಮಾರ್ಗಃ ತಸ್ಯ ಉಪಯುಕ್ತೋ ಭವತಿ ಯೇನ ಮಾರ್ಗೇಣ ಸಹ ಸಿದ್ಧಿಂ ಲಭತೆ ಸಯೇವ ಮಾರ್ಗಃ ತೇನ ಸ್ವೀಕರ್ತವ್ಯಃ. ಅತಃ ಸ್ವೇ ಸ್ವೇ ಕರ್ಮಣ್ಯಭಿರತಃ ಲಭತೆ ಸಂಸಿದ್ಧಿಂ ನರಃ ಸ್ವಕರ್ಮ ನಿರತಃ ಸಿದ್ಧಿಂ ಯಥಾ ವಿಂದತಿ ಯಥಾಯಂ ಮನುಷ್ಯಃ ಸ್ವಕರ್ಮ ನಿರತಸ್ಸನ್ ಸಿದ್ಧಿಂ ವಿಂದತಿ ತಾದೃಶ ಮಾರ್ಗಂ ಅಹಂ ವದಾಮಿ ಶೃಣು ತತ್ಶೃಣೋ ಇತಿ ಪ್ರಶಸ್ತಿ ಭಗವಾನ್ ಸರ್ವಲೋಕಹಿತಾಯ. 45 ಶ್ಲೋಕಂ 18 ಅಧ್ಯಾಯ. 18 ಅಧ್ಯಾಯಂ ಮೊದಲ சந்நியாசம் தியாகம் இவைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சு பிரசத்தான பிரசங்கமாக நிறைய விஷயங்களை சொல்லி கடைசியில் இவ்வுலகம் முழுக்க நீங்க சொன்ன மாதிரி சத்தரஜஸ்தமோ குணங்களாக இருக்கு. ஞானம் மூணு விதம், ஞேயம் மூணு விதம், கர்மா மூணு விதம், தைரியம் மூணு விதம், இப்படி ஒவ்வொன்றும் மூணா பிரிச்சு பிரிச்சு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிவிட்டு அவரும் சொன்னார், இவ்வுலகத்தில் தாங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது சத்தரஜஸ்தமோ குணங்களாக மூணா பிரிஞ்சிருக்கு. ஒன்று சாத்விக குணமோ ராஜச குணமோ தாமச குணமோ மூணு குணங்கள் ஏதோ விதமாக இருக்கு. ஆனா நீங்க எப்படி ஆகணும், மூணு குணங்களையும் தாண்டினா ஆகணும், மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கணும். அது எப்படின்றது, குணங்களுக்கு அப்பாற்பட்டவனை அறிந்தால் தாங்களும் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவீர். ஆகையால் மனுஷன் என்ன பண்ணணும், மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை அறியணும். சரி, அப்ப எல்லா மனுஷனும் எப்படி இருக்கா, மூணு குணங்களுக்கு அடங்கி இருக்கா. அவள்கிட்ட இருக்கக்கூடியது அனுபவம் சரீரம் சத்தரஜஸ்தமோ பேதேன்னு மூணு, ஞானம் சத்தரஜஸ்தமோ பேதேன்னு மூணு, கர்ம சத்தர மூணா, இப்படிதான் இருக்கு எல்லாமே. உலகத்துல எங்க பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கு. ஆகையால் இந்த மூணு விதமான குணங்கள் இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, போன ஜென்மாவில் இவன் எந்த பிராரப்த கர்மா வாயிலாக பிறந்தானோ அந்த பிராரப்த கர்மாவில் இந்த மூணு குணங்கள் இருக்கு. அந்த குணங்களுக்கு தக்கவாறு அவனுக்கு பிறவி கிடைத்திருக்கு. ஈஸ்வரன் ஏதோ வேணும்னு ஒருத்தர் பிராமணனாகவும் ஒருத்தர் இன்னொரு விதமாகவும் சிருஷ்டி பண்ணலை. அவாவா என்ன குணங்களோட பிராரப்த கர்மா இருந்ததோ அதுக்கு தகுந்தா போலதான் அவளுக்கு ஜென்மா கிடைச்சிருக்கு. ஆகையால் நாம் என்னத்தர போச்சுன்ற பிரயோஜனம் இல்லை. நமக்கு இவ்வளவு இருந்ததே இப்படிதான் வந்து, கையில காசு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் கிடைக்கும் பொருள். நிறைய காசு இருந்தா உசத்தியான பொருள் கிடைக்கும், சாதாரணமான காசு இருந்தா இப்படி இருக்கும். போன ஜென்மாவில் நம்ம சேர்த்து வச்சுக்கல, சொல்ற பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கான், எதை கொடுத்து வச்சிருக்கான், புண்ணிய கர்மாவை சேர்த்து வச்சிருக்கான், அவ்வளவுதான் கொடுத்து வச்சவா அப்படிங்கிறாளோ இல்லையா. அதே விதமாகத்தான் ஜென்மாந்தரத்துல நமக்கு வரக்கூடியதான பிராரப்த கர்மாவில நல்ல குணம் இருந்ததுன்னா நல்ல ஜென்மா கிடைச்சிருக்கும். அதே மாதிரியே சத்துவகுணம் அதிகமா இருந்தா பிராமண ஜென்மா கிடைக்கிறது, ரஜோகுணம் அதிகமாகவும் சத்துவகுணம் குறைச்சலா இருந்தா சத்ரிய ஜென்மா கிடைக்கிறது, ரஜோ ஜென்மம் ரஜோகுணமானது அதிகமா இருந்து தமோ குணம் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னா வைஷ்ய ஜென்மா கிடைச்சிருக்கு. வெறும் தமோ குணமா இருந்து சத்வகுணம் பேருக்கு கொஞ்சம் இருந்தது என சுந்தர ஜென்மா அந்திய ஜென்மா கிடைக்கிறது. இப்படி அந்தந்த சமயத்துல என்னென்ன குணம் இருந்ததோ அதுக்கு தக்கவாறு. சரி, பிறந்தாச்சு சார். இப்படி பிறந்த பிறகு அவன் என்ன பண்ணிருக்கான், பிராமணனுடைய தர்மங்கள் என்ன, சமஹா தமஹா ஞானம் இவைகள்லாம் பிராமணனுடைய தர்மங்கள். சத்தியனுடைய தர்மம்னா சூரியம் சௌரியம் ஈஸ்வர பாவகா தானம் இப்படிப்பட்டதெல்லாம் கத்திரியனுடைய தர்மம். வைசியனுடைய தர்மங்கள் என்ன, கிருஷி கௌரட்சியம் வாணிஜ்யம் பயிர் செலவு பண்றது, பசுமாட்டை காப்பாத்துறது, பிசினஸ் பண்றது, குசீதம் வட்டிக்கு காசு கொடுக்கறது, இவைகள்லாம் வைசியனுடைய சுபாவம். கடைசியில சுந்தரனுடைய சுபாவம்னா பரிச்சரியாத்மகம், தொண்டு புரியறது, இங்கேயும் இங்கேயும் அலையிறது, ஏதோ பண்றது, இவைகள்லாம் அவனுடைய சுபாவம். இப்படின்னு உலகம் முழுக்க மூணு குணங்களா இருக்கு, அதுக்கு தக்கவாறு பிறவி கிடைச்சிருக்கு, அந்த பிறவி அவனுடைய ஜென்மா அந்த பிராரப்த கர்மாக்க தக்கவாறு பிரிஞ்சிருக்கு, பிரிஞ்ச பிறகு அவன் என்னென்ன செயல்கள்ல இப்படி இப்படி இருக்கா. இது இருக்கட்டும் சார், இருக்கிறது சொல்லி என்ன பிறகு, நான் எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு சொல்லுங்க. எல்லோரும் மோட்சத்தை அடையலாம்னு சொன்னேல, எப்படி நான் ஒரு பிராமணா பிறந்திருக்கேன், இல்ல ஒரு வைசியனா பிறந்திருக்கேன், எனக்கு மோட்சம் வர்றதுக்கு வழி என்ன, இந்த ஜென்மாவில நான் எப்படி திருத்திப்பேன். சில பேர் ஏன் இப்படி பிறந்தோன்னு அழறவா இருக்கா, இனிமேல் அழுது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இதை அன்னைக்கே பண்ணிருக்கணும், இன்னைக்கு அழுது என்ன பிரயோஜனம், அன்னைக்கு நல்ல குணங்களோட இருந்ததுதான் நல்ல பிறவி கழிச்சிருக்கோம், இப்ப சரி வந்தது, இது ஹவு டு இம்ப்ரூவ், இது வந்து வச்சுட்டு எப்படி பகவானுடைய திருவடியை அடையிறது அல்லது ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையிறது எப்படி முடியும், முடியுமா, வழி இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்தா அதுக்கு சொல்ற, ஸ்வே ஸ்வே கர்மண்ய பீரதா சம்சித்திம் லபதே நரஹா. நரஹா மனுஷ்ய மாத்திரம், அவன் அந்தனரா இருக்கட்டும் சத்திரியனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், எல்லோருக்கும் மனுஷிய பிறவி பிறந்தவா எல்லோருக்கும் மோஷத்துக்கு அதிகாரம் உண்டு. அதனால ஒருத்தருக்கு உண்டு ஒருத்தருக்கு இல்லைன்னா சொல்லப்படாது. புருஷாளுக்கு உண்டு ஸ்திரீகளுக்கு இல்லை, இல்லை ஸ்திரீகளுக்கு உண்டு புருஷாளுக்கு, இந்த வம்பே இல்லை. மனுஷன்னு யார் இருக்கானோ அவ எல்லாருக்கும் உண்டு. நரஹா சம்சித்திம் லபதே, சம்சித்திம் கஷேத்திரத்தை க்ஷேமத்தை அடையிறான் அப்படிங்க. எப்படி ஸ்வேஸ்தே கர்மண்யபிரதா, தந்தன் கர்மாவில இருக்கிறவன் அவனவனுக்குன்னு கர்மா வேதங்கள்ல விதிச்சிருக்க அந்த நருக்கு இந்த கர்மா, க்ஷத்திரியாளுக்கு என்ன கர்மா, யசோத்ராளுக்கு எந்த கர்மா அப்படின்னு விதிச்சிருக்க அவனவன் அவனவன் காரியத்தை பண்ணி கொண்டிருந்த இருந்தாலே சம்சித்திம் லபதே, க்ஷேமத்தை அடைவான். அதனாலதான் பாரதத்துல பிராமண தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள், ஸ்திரீ தர்மங்கள், ராஜ்ய தர்மங்கள், யதி தர்மங்கள் இத்தனை சொல்லியிருக்க பாருங்க. பிரித்து தனித்தனியாக இன்னன்னாருக்கு இன்னென்ன செயல்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு குறிப்பிட்டதான செயல்கள் நீங்க பண்ணிட்டே இருந்தா போரும், அடுத்தவன் என்ன பண்ண பண்றாங்கிறது நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்குன்னு வேதத்துல தனித்தனியாக சொல்லியிருக்க அந்த கர்மாக்களை நீங்க பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக க்ஷேமம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா அபிரதா, ஒரு நம்பிக்கை இருக்கணும். நிச்சயமா நான் முன்னுக்கு வருவேன், வேதம் சொல்லியிருக்கு, இந்த வழி எனக்கு சொல்லியிருக்கு, நான் இதை கையாண்டேனா க்ஷேமம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தோடு யார் பண்றானோ, சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தத்ருணோ, தன் செயல்லையே யார் இருக்கானோ அதனால் அவன் எப்படி முன்னுக்கு வரானோ, அதுவும் நான் சொல்ல கேளுங்க. ஸ்வகர்ம நிரத, உங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்டதான கர்மாவலியே தாத்பரியத்துடன் இருக்கிறவன் யதா சித்திம் விந்ததி, எப்படி க்ஷேமத்தை அடைகிறான், எப்படி ஞான யோக்கியதை அடைகிறானோ அதை நான் சொல்றேன் கேளுங்கோ. ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தத்ருணோ, என்ன அப்ப சொல்றப்பவே பிறந்தாச்சு சார் இவன் எப்படி முன்னுக்கு வருவான் அப்படின்னு சந்தேகம் இருந்ததோ இல்லையோ, அதுக்கு சொல்றேன். நாம எப்படி பிறந்தாலும், எந்த ஜாதியில எப்படி பிறந்தாலும் அவனவனுக்குன்னு கர்மா உண்டு, அந்த வழியில போனா நிச்சயமாக உங்களுக்கு க்ஷேமம் உண்டு. அதான் சொல்ற பாப்போம். காரணாந்தராத்தோ இதம் வட்சியமானம் பலம், சொன்னதான காரணத்தை விட இன்னொரு காரணம் அந்தந்த கர்மா பண்றது, அதனால பலம். ஸ்வே ஸ்வே யதோக்த லட்சண பேதே கர்மணி, அவனவனுக்கு விதிக்கப்பட்டதான கர்மாவில் அபிரதா அபிமுக்கியம் தாத்பரியத்துடன் இருக்கிறவன் தத்பரஹா, அதுவே தாத்பரியம். பிராமணனா இருந்தா நமக்கு என்ன கர்மாக்கள், இந்த கர்மாக்களை நம்ம விடாம பண்ணணும். சமஹா தமஹா இப்படிப்பட்டதான், புலன்களை அடக்கிறது, மனசை அடக்கிறது, பகவானை தியானம் பண்றது, சுவாத்தியாயம் பண்றது, இப்படிப்பட்டதான கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு ஸ்ரீ ஸ்ரீ கர்மணி யதோக்த லட்சணே கர்ம பேதே கர்மணி அபிரதா தத்பரஹா சம்சித்திம். இந்த சம்சித்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், ஸ்வகர்ம அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே சதி, இவனுடைய மனசுல மலங்கள் இருக்கு, தோஷங்கள் இருக்கு, அந்த தோஷங்கள் போய் ஸ்வகர்ம அனுஷ்டானால் தன்னுடைய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுவதனால் அசுத்தி க்ஷயே சதி, சித்தத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களும் போன பிறகு அசுத்தி க்ஷயே சதி காய இந்திரியாணாம், காயம்னா சரீரம், காயறதால் எங்கே எங்கேயும், அதனால காயம்னா சரீரம்னு அர்த்தம், இந்திரியங்கள் புலன்கள் இப்படி காய இந்திரியாணாம் என்ன ஏற்படுறது அவைகள்ல, ஞான அதிஷ்டான யோக்கியதா லட்சணாம், இப்பிறவியில் அறிவை ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான யோக்கியதை கிடைக்கிறது. நம்ம சரீரத்துல எல்லா யோக்கியதையும் இருக்கு, மனசுல யோக்கியதை இருக்கு, அதை மறைச்சு வச்சுருக்கோம், அதுல இருக்கக்கூடியதான தோஷங்கள்னால் அந்த தோஷங்கள் நீக்கப்பட்டதுமே அழகாக ஆத்ம தத்துவம் நமக்கு புரியக்கூடியதான நிலையானது ஏற்படுகிறது. கண்ணாடி இருக்கு, கண்ணாடிய அப்படியே வச்சுவிட்டேன், அது ரொம்ப புழுது பிடிச்சு போச்சு, நம்மளுடைய பிரதிபிம்பம் நன்னா தெரியல, வேகாதான் தெரியும், நன்னா எடுத்து துணியால நன்னா தொடச்சு ஈர துணியால தொடச்சு நீட்டா சுத்தமா பண்ணி வச்சோம்னா கண்ணாடி முன்னால் நின்று பளிங்கு உங்க பிரகாசம் நன்னா தெரியுது. நேரா பாக்குறதோட கண்ணாடியில அழகா தெரியறது சார். சில பேர் அப்படி சொல்றாலும் செய்யும், உங்களுக்கு போட்டோஜெனிக் ஃபீஸ்ங்கிறான், போட்டோல ரொம்ப நன்னா இருக்குங்கிறான். அது மாதிரியே ஒரு மனுஷனுக்கு நல்ல அவனுடைய கர்மாவை பண்ணிட்டே இருந்தானே ஆனால் அவன் மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களும் போயிடும். தோஷங்கள் போனதுமே ஆத்ம தத்துவம் நன்றாக அறிய முடியும். அதான் ஞான அதிஷ்டான யோக்கியதா லட்சணம், ஞானத்தை அடையக்கூடியதான யோக்கியத அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் லபதே பிராப்னோதி. அதிஷ்டானம் நெட்டம் ஒண்ணுதான், ஞான நெட்டா யோக்கியதா லட்சணம். ஞான நிஷ்டைனா குரு நடத்திலிருந்து வேதாந்தத்தை கேட்டு அதுலேயே தங்கி நிற்கிறது. அப்படி ஞான நிஷ்டா யோக்கியதா லட்சணம் லபதே பிராப்னோதி அடைகிறான் யாரு? நரஹா அதிகிருத்தா புருஷா. நரஹா மனுஷன், மனுஷாளுக்கு அல்லவா சாஸ்திரத்துல அதிகாரம், வேதத்துல அதிகாரம் யாருக்கு? மனுஷாளுக்குத்தான், பசுபக்ஷாதிகளுக்கு இல்ல. அர்த்தித்வம் சாமர்த்தியம் அபர்யுதத்துவம் இவைகள்லாம் மனுஷனுக்குத்தான் இருக்க. ஆகையால் மனுஷியால் எல்லோரும் அடையலாம். ஞான நிஷ்டா யோக்கியதா லட்சணம் லபதே பிராப்னோதி நரஹா அதிகிருதா புருஷா. கிம் ஸ்வகர்மானுஷ்டானதையேவ சாட்சாத் சம்சித்தி. வெறுமன கர்மாவை பண்ணிட்டே இருந்தாலே அவனுக்கு மோட்சம் கிடைக்கப்படுமோ? வேற ஒன்றும் பண்ண வேண்டாமா? அப்படி ஏதாவது இருக்கன்னா கர்மாவனாலேயே மோட்சம் வருமா? கிம் ஸ்வகர்ம அனுஷ்டானதையேவ சாட்சாத் சம்சித்தி இல்லப்பா. நான் கதம் தருகி, ஆனா எப்படி ஸ்வகர்ம நிரதா, தன்னுடைய கர்மாவனிடத்துல தாத்பரியத்துடன் யார் இருக்கிறானோ அவன் சித்திம் மோட்சத்தை யதா ஏன பிரகாரேண விந்ததே எந்த விதமாக அடைகிறான்? சித்தசுத்தி, குருலாபம், வேதாந்த சிரவணம், மனநம், அதுக்கப்புறம் தியானம், பிறகு அபரோட்ச சாட்சாத்காரம், அதுக்கப்புறம் மோட்சம். இந்த விதமாக எப்படி அடைகிறானோ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா ஏன பிரகாரேண விந்ததி எந்த விதமாக அவன் அடைகிறானோ அது சொல்றேனப்பா கேளு. விந்ததி தத் திருணு. நான் தான் 18 அத்தியாயம் கேட்டுட்டே இருக்கேனேன்னு சொல்லப்படாது. சுடுன்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயோ மனசை வச்சுக்காதீங்கோ, கேட்டுட்டே இருக்கோம். இருந்தாலும் ஒரு க்ஷணம் நம்ம மனசு வேற எங்கேயாவது போயிடும். எங்கேயாவது வந்து இங்கேதான் இருக்கோம், கேட்டுட்டு தாங்க காதல விழுந்துட்டு இருக்கு, ஆனா மனசு கிரகிக்கல. சில சமயத்துல அப்படி ஆயிடும். அதுக்காக தத்துணும்னு சொன்னா என்ன சொல்றார்? மனசு எங்கே சமாதானம் படுறது, வேற எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத சம்சித்திம் லபதே நரஹா ஸ்வகர்மண ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தத்ருணோ.